இந்த கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றுல தந்தையார் பேரு நாகனா, நாகன் அந்த காடன். நண்பரெல்லாம் வந்து அவனை விட்டு கலைக்கிறார்கள். அவனுக்கு அவர்களுடைய சொற்களை காதலே ஏறவில்லை. தன்னை இழந்து நிற்கிறான் கண்ண, அந்த கண்ணப்பர் திண்ணனார். ஆமா, ஆக இரும்பு பொன்னானார் போலங்கிறாரு சேக்கிழார். இரும்பு பொன்னானால் போல இவர் ஞான வடிவமே ஆகிவிட்டார். அதனாலே இறைவனை சொல்லுகிறான், அவனுடைய அன்பெல்லாம் நம் பக்கல் அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவுதான், உலகத்தை அறிகிற அறிவல்ல. அவனுடைய அன்பெல்லாம் நம் பக்கல் அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு, அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்று பெருமானே பாராட்டுகிறார். அப்படி அந்த கண்ணப்பர் தன்னை இழந்து பெருமானுக்கு ஆட்படுகிறார். அதனால்தான் மணிக்கவாசகர் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு எனக்கு இல்லையே என்று இயங்குகிறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வாயன்ற வான் கருணை சுண்ணப்போன் நீற்றற்கே சென்று ஊதாய் கொள். எனவே அன்பினுடைய எல்லையிலே, ஞானத்தின் எல்லையிலே நின்றவன் கண்ணப்பர். எனவே தன்னை இழத்தல், அது பத்தாம் நூற்பாவில தான் நம்ம பார்க்க போகிறோம். பத்தாவது நூற்பாவில தன்னை இழந்த நிலை. எனவே தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால், என்ன நாமம் சீவன், அந்த பெயர் போய்விட்டது. இப்ப சீவன் என்ற பெயர் மாறி சிவமாகிவிட்டார், சிவனோடு ஒன்றிவிட்டார். தன்னை தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாழி. ஆக இந்த அனுபவத்தை, இறை அனுபவத்தை அப்பர் சுவாமிகள் ஒரு பெண்ணினுடைய நிலையிலே வைத்து விளக்கியிருக்கிறார். அதையெல்லாம் இனிமேல் தான் நாம் பார்க்க போகிறோம். எட்டாவது நூற்பா கேட்டல், ஒன்பதாவது நூற்பா சிந்தித்தல், பத்தாவது நூற்பா தெளிதல், பதினோராவது நூற்பா நெட்டை கூடுதல். பக்குவத்தில் நாலு வகை இருக்கிறது. பக்குவத்திலே நாலு வகை: மந்ததரம், மந்தம், தீவிரம், அதிதீவிரம். மந்ததரம் என்பது மிக மிக மெதுவாக மெல்ல நிகழ்கிற பக்குவம், மிக மிக மெதுவாக நிகழ்வது, அதாவது பக்குவத்திலேயே மிக குறைந்த நிலை. மந்ததரம் பக்குவத்திலே மிக குறைந்த நிலை. அடுத்து மந்தம் என்பது அதை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலான நிலை பக்குவம். மந்ததரத்தை காட்டிலும் கொஞ்சம் கூடியது மந்தம். விரைவாக நிகழ்வது தீவிரம், மிக மிக விரைவாக நிகழ்வது அதிதீவிரம் அல்லது தீவிரதரம். அதாவது ஆசிரியர் உணர்த்தக்கூடிய உண்மைகளை உணர்கின்ற மாணவர்களிடத்திலே இந்த நான்கு பக்குவ நிலைகள் காணப்படும். ஆசிரியர் உணர்த்துவதை பற்றிக் கொள்வதிலே மாணவர்கள் நிற்கிற நிலை. கேஸ் அடுப்பை திறந்து, கேஸை திறந்து நெருப்பு குச்சியை பக்கத்தில் கொண்டு போன உடனே நெருப்பு பற்றிக் கொள்வது போல, அவ்வளவு விரைவாக ஆசிரியர் உணர்த்திய ஞானத்தை பற்றிக் கொள்வதுதான் அதிதீவிரம். நாலாவது பக்குவம் தான் மிக உடனே உழங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல். ஆசிரியருடைய உபதேசத்தை உடனே விளங்கிக் கொள்ளக்கூடிய, முழுதுமாக விளங்கக்கூடிய தகுதி அதிதீவிரம் அல்லது தீவிரதரம். அதற்கு முன்னால இருக்கிற தீவிரம் என்பது அந்த கற்பூரத்தில் நெருப்பை பற்ற வைப்பது போல் கொஞ்சம் நேரம் ஆகும். சூடத்தில் கற்பூரத்தில் நெருப்பை ஏற்றுவது போல. மந்தம் என்பது விறகு கட்டையில் நெருப்பை மூட்ட முயற்சிப்பது போல, விறகு கட்டை தீப்பற்றுவது போல கொஞ்ச நேரம் ஆகும். விறகிலே நெருப்பு பற்றுவது போல மந்தம். மந்ததரம் என்பது ஆமா பச்சை மரத்தில் நெருப்பு பற்ற வைப்பது போல மந்ததரம். ஆமா, நீங்க இந்த நாலு வகையில எந்த வகையோ தெரியல. பிறகு எந்த அறிவும் எந்த ஞானமும் எந்த உலகியல் அறிவானாலும் சரி, ஞானமாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கொள்வதெல்லாம் நான்கு படிநிலைகள். அதை இப்ப பார்த்தோம் இல்லையா, கேட்டல் சிந்தித்தல் என்ற நான்கு படிநிலைகள் உண்டு. உலகியல் அறிவுக்கும் பொருந்தும், மெய்யறிவுக்கும் பொருந்தும். கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை. கேட்ட பொழுது முதலிலே கேட்ட பொழுது பொதுவாகத்தான் விளங்கும். எந்த கருத்தும் முதலில் கேட்கிற காலத்திலே பொதுவாக விளங்கும். இரண்டாவது, சிந்தனையிலே சிந்திக்கிற போது அந்த கருத்து ஐயமாக நிகழும். ஐயம் இரண்டாவது நிலையிலே ஐயம் உண்டாகும். இப்ப உங்களில் பலருக்கு நிறைய ஐயம் இருக்கு, சைவ சித்தாந்தத்துல நிறைய ஐயம் இருக்கு. ஆக சிந்தித்தல் நிலையில இருக்கிறீர்கள். தெளிதல் மூன்றாவது. ஒருவித ஐயப்பாடு இல்லாமல் தெள்ள தெளிவாக திட்டவட்டமாக உறுதியாக அறிந்து கொண்ட நிலைதான் தெளிதல். நான்காவது, நிட்டை என்பது அந்த பொருளிலே அழுந்துதல், அழுந்தி அறிதல். அதுதான் நிட்டை, அந்த பொருளோடு ஒன்றுபடுதல். எந்த பொருளை அறிகிறோமோ அந்த பொருளோடு ஒன்றுபடுவதுதான் நிட்டை கூடுதல். இப்படி அறிதலிலே நான்கு படிகள், பக்குவத்திலே நான்கு படிகள், அதே போல அறிதலிலேயும் இந்த நான்கு படிகள். எனவே இந்த ஆசிரியர் ஞானாசிரியர் கூறுகிற ஞானத்தை உணர்தலிலேயும் மாணவர்களிடையே இந்த நான்கு நிலைகளும் நிகழும். மாணவருடைய நான்கு நிலைகள். இதுல இந்த நாலாவது பக்குவ நிலை அதிதீவிரம் என்று சொல்லப்படுகிற நான்காவது பக்குவ நிலையிலே நிற்பவர்களுக்கு கேட்ட அப்பொழுதே, கேட்ட மாத்திரத்திலே அடுத்த சிந்தித்தல் தெளிதல் எல்லாம் விரைவாக நிகழ்ந்து அப்பொழுதே நிட்டை கூடுதலாகிய அனுபவம் கிடைத்துவிடும். கேட்ட மாத்திரத்தில், கேட்ட பொழுதே அனுபவ ஞானம் வந்துவிடும். அது மிக மிக தீவிரமான, அதிதீவிரமான நிலை. இந்த வரலாறு தெரிஞ்சிருக்கான், பித்தான் சாம்பான் வரலாறு தெரியுமா? பித்தான் சாம்பான் உமாவதி சிவாச்சாரியா, அந்த விறகு அவனுக்கு, அவன் அந்த அதிதீவிர நிலையிலே, அதிதீவிர நிலையிலே இருந்தவன் அவன். எனவே உமாவதி சிவாச்சாரியார் உபதேசம் செய்த உடனே அப்பொழுதே அவன் ஞானத்தை பெற்று இறைவனோடு கலந்து விடுகிறான், நிட்டை கூடி விடுகிறான். அதுதான் எடுத்துக்காட்டு. கேட்ட மாத்திரத்திலே இந்த எட்டாவது நுற்பா அப்படிப்பட்ட மாணவர்களுக்காக, அதிதீவிர நிலையிலே நிற்கின்ற மாணவர்களுடைய நிலையை சொல்லுவது இந்த எட்டாவது நுற்பா. அதனால்தான் உணர்த்த ஞானாசிரியர் உணர்த்த, தம்முதல் உணர்த்த அப்பொழுதே விட்டு, அப்பொழுதே இந்த உலகச் சார்பை விட்டு நீங்கி விடுகிறான். இந்த ஊசல் கயிறு, அந்த ஊசலிலே ஆடிக்கொண்டிருக்கிற ஒருவன் இரண்டு கயிறுகளும் அறுந்தால் அடுத்த கணமே நிலம் அவனை தாங்கிக் கொள்ளுகிறது. அடுத்த கண இடைவெளியே இல்லையே, கயிறு அருந்தவுடனே நிலத்தை வந்து அடைகிறான். அதே போல இந்த அகப்பற்று புறப்பற்று இரண்டும் நீங்கின உடனே அந்த அதிதீவிர நிலையிலே இருக்கிற பக்குவமானாக்கன் அப்பொழுதே திருவருளை அடைந்து விடுகிறான், இறைச்சார்வை பெற்று விடுகிறான். அதை மெய்கண்டார் சொல்கிறார், ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையேயாம் துணையான்னு இப்படி பார்க்கலாம், புத்தகத்தில் இருக்கு. ஊசல் கயிறற்றால் தாய் தரையேயாம், அதாவது மூன்றாவது கூறுல இருக்கும் புத்தகத்துல, மூன்றாவது கூறு என்ற பகுதியில இந்த அணைக்கட்டிலே நீரை தேக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த அணைக்கட்டு உடைந்தால், அணை உடைந்தால் அப்பொழுதே அந்த நீர் கொஞ்சமாவது தேங்கி நிற்கிறதா, தயங்கி நிற்கிறதா, அப்பொழுதே விரைவாக ஓடி சென்று தான் சேர வேண்டிய கடலை கடல் நீரோடு கலந்து ஒன்றாகிறதே, அதுபோல இந்த பாசமாகிய தடையினால் கட்டுண்டு நின்ற ஆன்மா பாசமாகிய தடை நீங்கியவுடனே, உலகச் சார்பு நீங்கியவுடனே அப்பொழுதே சிவச்சார்பை பெற்றுவிடும். இதெல்லாம் அதிதீவிர நிலையிலே நிகழ்வது. அற்றது பற்றனின் உற்றது வீடு, அவ்வளவுதான். அற்றது பற்றனின் உற்றது வீடு. சரி, எல்லா மாணாக்கர்களும் அந்த அதிதீவிர நிலையிலே இருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு சிலர் தான் அப்படி இருக்க முடியும். அப்படியானால் மற்ற மாணவருடைய கதி என்ன, நிலை என்ன என்றால், அவர்களுக்கு ஞானாசிரியர் உணர்த்தினாலும் இந்த கேட்டல், பிறகு சிறிது காலம் சிந்தித்தல், பிறகுதான் தெளிதல் உண்டாம். இதற்கு சில காலம் பிடிக்கும். எனவே அவர்கள் மெல்ல மெல்லத்தான் அந்த ஞானத்தை பற்றி படிப்படியாகத்தான் அவர்கள் வீடு பெற்றே அடைவார்கள். ஆக அவர்களுக்காகத்தான் மெய்கண்டார் 9வது நூற்பா, 10வது நூற்பா, 11வது நூற்பா அமைத்திருக்கிறார். 8வது நூற்பாவோடு முடிந்து விட்டது யாருடைய நிலை, அதிதீவிர பக்குவ மாணாக்கனுடைய கதை அதோடு முடிந்து விட்டது. 8வது நூற்பாவோடு நம்முடைய கதை தொடர்கிறது. சிந்தித்தல், தெளிதல், நிட்டை. எனவே 8வது நூற்பாவில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அறங்களல் செலுமே. அதனுடைய பொருள் என்ன, பாசமாகிய சார்பை, உலகச் சார்பை விட்டவுடனே எப்படி சிவத்தை சார முடியும்? கொஞ்சமாவது இடைவெளி வேண்டாமா என்ற ஐயத்திற்கு இங்கே விடை கூறுகிறார். இறைவன் எங்கேயோ இல்லையே, அவன் எங்கே இருக்கிறான்? அந்த உயிரோடு கலந்துதானே, உடனாகத்தானே இருக்கிறான், உயிருக்கு பக்கத்திலே தானே இருக்கிறான். எனவே உலகச் சார்பை விட்டால் அப்பொழுதே சிவத்தை உணர்ந்து விடுகிறான். எனவே முத்தி என்பது என்ன, வீடு பேறு என்பது என்ன என்றால், தன்னிடத்திலே இருக்கிற இறைவனை உணர்தல், அவ்வளவுதான். இறைவனை தேடிக்கொண்டு யாத்திரையெல்லாம் போக வேண்டாம், இறைவன் தான் உடனாகவே இருக்கிறானே. எனவே இறைவனை உணர்ந்தால் அதுதான் வீடு. இறைவனை உணர்ந்து விட்டால் போதும், உணர்தல் தான் முத்தி. சைவ சித்தாந்தத்தில் இறைவனை உணர்தல் தான், உள்ளவாறு உணர்வதுதான் முத்தி. எனவே ரியலைசேஷன் அதுதான், காட் ரியலைசேஷன். வைணவத்தில் அப்படி சொல்வதில்லை. வைணவத்தில் அவர்களுக்கென்று, கடவுளுக்கென்று ஒரு தனி உலகம் வைத்திருக்கிறார்கள், பரமபதம். அங்கே போனால்தான் அவனோடு, பரமபதத்துக்கு போய் அவருக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருப்பதுதான் அங்கே முத்தி. நமக்கு அப்படியெல்லாம் உலகம் எல்லாம் கிடையாது. அவனை உணர்ந்து இந்த அறிவு அந்த அறிவோடு சேர்வதுதான் அங்கே முத்தியை தவிர இங்கே உருவமெல்லாம் கிடையாது. உருவ முத்தி எல்லாம் கிடையாது. முத்தியில உருவமெல்லாம் உயிர்களுக்கு கிடையாது. ஆக இறைவனுக்கு உருவம் இல்லை, ஆன்மாவுக்கும் இல்லை. எனவே இரண்டு அறிவுகளும் ஒன்றுபடுதல் தான் முத்தி. எனவே அந்நியமின்மையின் இறைவன் ஆன்மாவுக்கு அந்நியமாக வேறாக இல்லாமையினால், அந்நியமாக இல்லாமையினால், அந்நியமின்மையில், அதற்குத்தான் என்ன பேர் பார்த்த முன்னால, இறைவன் எப்படி இருக்கிறான், அத்துவிதமாக, அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அந்நியமின்மையினா அத்துவிதமாக இருக்கிறான், இரண்டர கலந்திருக்கிறான் உயிரோடு. அத்துவிதமாக இறைவன் உடன் கலந்து இருப்பதனாலே அந்நியமின்மையின் அறன் களல் செலுமே. இறைவனுடைய அவனுடைய திருவடியை சேர்ந்துவிடும். திருவடி என்றால் என்ன பொருள்? திருவடி என்றால், திருவடியை சேர்தல் என்றால் அவனிடத்திலே அழுந்துதல், அவ்வளவுதான். இறைவனிடத்திலே அழுந்திவிடும். இறைவனிடத்திலே அழுந்தி அந்த ஆனந்தத்திலே திளைத்திருப்பதுதான் அறன்களல் செல்லுதல். அறன்களல் செல்லுதல் என்றால் இறைவனை அறிந்து அவனிடத்திலே அழுந்துதல். அதாவது என்ன வார்த்தை இங்க? நிட்டை கூடுதல். நிட்டை கூடுதல் தான் அறன்களல் செல்லுதல். நிட்டை கூடுதல், நிட்டை கூடுதல் என்றால் தன்னை மறந்து உலகத்தை மறந்து ஆன்மாவினுடைய அறிவு இறைவனிடத்திலே அழுந்தி விடுதல். அப்போது உலகம் தெரியாது, தன்னுடைய தன்னை பற்றிய நினைப்பும் இருக்காது. நிட்டையில எல்லாவற்றையும் மறந்து அவனிடத்திலே அழுந்தி நிற்றல், அதான் தூங்காமல் தூங்குதல் என்று சொன்னார்களே, தூங்காமல் தூங்குதல் அதுதான் நிட்டை நிலை. தூங்காமல் தூங்குதல், தூங்குதல் என்றால் உலக நினைவு அற்று இருத்தல், தூங்காமல் இருத்தல் என்றால் இறைவனையே உணர்ந்து நிற்றல். அவர்கள் இறைவனையே உணர்ந்து நிற்பார்கள், உலகத்தை மறந்து நிற்பார்கள், அதுதான் தூங்காமல் தூங்குதல். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் தாயுமானவர், தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். எனவே அந்த தூக்கம் நமக்கு ஆமா அந்நியமின்மையின் அறன் கலல் செலுமே. எனவே இந்த எட்டாவது நுற்பா, ஐம்புலவேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அறன் கலல் செலுமே.